الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் ஹலீஃபாக்களின் வாழ்க்கை தரும் படிப்பினை என்ற தலைப்பில் போன வாரத்தை பொறுத்தவரை சஹாபாக்களை நேசிப்போம் என்ற தலைப்புல செய்திகள்ல சஹாபாக்கள் தான் யார், அவங்களுடைய தகுதிகள் என்ன, அவங்களுடைய சிறப்புகள் என்ன, நம்மளா இருந்தாலும் சரி சஹாபாக்களுக்கு பிந்தி யாரா இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாம் சஹாபாக்களுடைய தரஜாவை பெற முடியுமா என்பது போன்ற செய்திகளை நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்திருக்கிறோம். இந்த வாரம் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, முதல் ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சிறப்பு என்ன, அவங்க எப்படி ஹலீஃபாவாக தேர்வு செய்யப்பட்டாங்க, ஹலீஃபாவாக தேர்வு செய்யப்பட்டவுனையும் அவர்கள் ஆற்றிய முதல் ஹுத்துபா முதல் பயான் என்ன என்பதை சொல்வதற்கு முன்னால சில பேருக்கு என்ன வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் வந்து வரலாறுலாம் சொல்லலாமா அப்படிலாம் சில சந்தேகம் வந்து பரவலாக நம்ம தமிழ் பேசக்கூடிய மக்கள்கிட்ட வரும். அதுல தமிழ்ல குறிப்பா இந்த தௌஹீத்வாதி சொல்றாங்களே அவங்களுக்கு இந்த சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதாவது வரலாறு வந்து இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டது, வரலாறுக்கு குர்ஆன் சுன்னாவுக்கு சம்பந்தம் இல்ல, குர்ஆன் சுன்னா வேற வரலாறு என்ன வேற என்று நம்முடைய அறியாமையின் காரணத்தால் குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக நாம் வரலாறை ஆக்கி பிரித்து விட்ட காரணத்தால சில பேர் இந்த மாதிரி நினைக்கலாம். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, முதல்ல வரலாறுகளை பற்றி திருமறை குர்ஆன்ல நான் சொல்லணும்னு சொன்ன சூரத்துல் ஆராஃப் என்று சொல்லக்கூடிய ஏழாவது அத்தியாயத்தின் 176 சரியா, 176 அந்த ஆயத்தை நீங்க படிச்சு பாருங்க. அதில் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன என்று சொன்னால், நபியே நீங்கள் மக்களுக்கு வரலாறுகளை சொல்லுங்கள், என்ன கட்டளை சொல்லுங்கள், நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவது போன்று அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்கள் மக்களுக்கு எதை சொல்லுங்கள், கிஸ்ஸாக்களை வரலாறுகளை சொல்லுங்கள். ஏன் என்று சொன்னால், லல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் படிப்பதை பெறுவதற்காக தன்னைத்தானே மாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் என்ன சொல்லுங்கள், மக்களுக்கு வரலாறுகளை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அவ வரலாறுகள் என்பது இஸ்லாத்தின் ஒரு அங்கம் என்பதற்கு இந்த ஆயத்து வந்து அழகான ஆதாரம். மட்டுமில்லாம திருமறை குர்ஆனின் சூரத்துல் கசஸ் என்று சொல்லக்கூடிய 28வது அத்தியாயம் 114 சூரா இல்ல, 28வது சூரான எடுத்து பார்த்தீங்களாக்கே சூராவுடைய பேரை என்ன, அல் கசஸ் கிஸ்ஸத்துன் என்று சொன்னால் வரலாறு என்று பொருள். இந்த கிஸ்ஸா என்ற ஒருமை சொல்லுக்கு பன்மை என்ன என்று சொன்னால், அல் கசஸ் வரலாறுகள் என்று பொருள். அப்ப அல் கசஸ் என்று வரலாறுகள் என்ற குர்ஆன்ல ஒரு சூரா இருக்குது என்று சொன்னால், அப்ப இஸ்லாமிய பார்வையில் வரலாற்றின் முக்கியத்துவம் என்னங்கிறதுக்கு இந்த கசஸ் என்ற சூராவுடைய பேரே சான்றா இல்லையா? அதே மாதிரி நீங்க பாத்தீங்களாக்கே திருமறை குர்ஆனில் சூரா யூசுப் என்று சொல்லக்கூடிய 12வது அத்தியாயத்தின் 3வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், நபியே யூசுஃபை பற்றிய மிகச்சிறந்த வரலாறை, மிக அழகான வரலாறை நாம் உங்களுக்கு சொல்கிறோம் என்று பேசுகிறானே, அப்ப நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி எல்லாம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் யாருக்கு சொல்லி கொடுத்தா, நபிகள் ஆயத்துக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்கிறதுக்கு இந்த ஆயத்து சான்றா இல்லையா? ஒண்ணும் இல்ல. நம்ம குர்ஆன வந்து சூரத்துல் பக்கரா வந்து நம்மள பல பேருக்கு நிச்சயமா தெரியும் இல்லையா? அப்ப பக்கரான்னு பேர் வச்சாங்கல்ல, அந்த சூராவுக்கு பக்கரான்னு யாரு பேர் வச்சது? நான் நீங்களா பேர் வச்சோம் இல்ல சஹாபாக்கள பேர் வச்சாங்க? பேர் வச்சது யாரு? நபிகள் நாயகம் அலைஹி ஸல்லம். அந்த சூராவுக்கு என்ன சொல்றாங்க? இந்த சூரா சூரத்துல் பக்கராவாக இருக்கிறது. யார் சூரத்துல் பக்கராவை ஓதுகிறாரோ, என்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்கரா, யாருடைய வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறாங்க அப்படின்னு சொன்ன. அப்ப அந்த சூராவுக்கு பக்கரான்னு யார் பேர் வைக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கரான்னு பேர் வச்சாங்களே, ஏன் பக்கரான்னு பேர் வச்சாங்க? அதில் வரலாறு வருகிறது, மூசா நபி சம்பந்தப்பட்ட வரலாறு. அவங்க காலத்துல ஒருவரை கொலை பண்ணிட்டாங்களே, கொலகார யாருன்னு தெரியலையே, எனவே மூசா நபிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க. மூசா நபி வந்து ஒரு மாட்டை புடிங்க, ஒரு மாட்டை புடிச்சு ஆறுங்க என்றெல்லாம் வல்ல சொன்னானே, அந்த மாடு சம்பந்தப்பட்ட வரலாறுகள் அதில் பதிவு செய்யப்பட்ட காரணத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூராவுக்கு என்ன வைக்கிறாங்க? வரலாறு பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி சூரா ஆலே இம்ரான் திருமறை குர்ஆன்ல மூணாவது சூராவுக்கு பேர் என்ன? ஆலே இம்ரான். ஆலு என்று சொன்னால் குடும்பம் என்று பொருள். இம்ரான் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு நபர். யார் இம்ரானே? அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியத்துடைய தந்தை யார் என்று சொன்னால் இம்ரான். சரியா? நம்ம ஈசா நபி, ஈசா நபியுடைய தாயின் தந்தை, ஈசா நபியுடைய தாய்க்கு தந்தை யாரு? இம்ரான். ஆலு இம்ரான், இம்ரானை பற்றிய வரலாறு, இம்ரானுடைய குடும்பம் என்று இந்த சூராவுக்கு ஆலு இம்ரான் யாரு பேர் வச்சது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூராவை சொல்றாங்க. இந்த சூரா ஆலு இம்ரானாக இருக்கிறது. யார் ஆலு இம்ரானை ஓதுகிறார்களோ அவர்களுக்காக நாளை மறுமையில இந்த ஆல இம்ரான் அல்லாஹ்விடத்திலே மன்றாடும், அல்லாஹ்விடத்திலே ஹுஜ்ஜத் பண்ணும். எப்படி மன்றாடும்? யா அல்லாஹ், இவன் என்னை ஓதினான், என்னுடைய வரலாறை படித்தான், என்னை சிந்தித்து பார்த்தான், எனவே இவனை மன்னிப்பாயாக, இவன் மீது அன்பு காட்டுவாயாக, இவன் மீது கருணை காட்டுவாயாக என்று எது மல்லாட்ட மன்றாடும் சொன்ன, எது மன்றாடுமா? அந்த ஆலயம் வரான் சூரா மன்றானே என்று ஹதீஸ் வருது. அப்ப ஒரு வரலாறுடைய பேரை ரசூலா குரானுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்ன. அப்ப இஸ்லாம் வேறு, வரலாறு வேறு அல்ல. இஸ்லாம் என்பது இஸ்லாத்தில வரலாறு வந்து மறுக்க முடியாத ஒரு அங்கம், குர்ஆன் சுன்னாவிலே வரலாறு தவிர்க்க முடியாத ஒரு பகுதி என்பதை நீங்கள் முதலிலே அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ற அடிப்படையில வரலாறுகள்ல கலீஃபாக்குடைய வரலாறுகள், முதல் கலீஃபா யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய சிறப்பை நான் ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு பதிவு செய்வது என்று சொன்னால், இமா புகாரி அவர்கள் தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 3654 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வந்து இது மாதிரி மதீனாவுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி அதுல வந்து ஒன்று கூட்டுவாங்க. ஒன்று கூட்டி சஹாபாக்களுக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட பல்வேறு செய்திகள் உபதேசங்களை பண்ணாங்களே, அதுல சொல்றாங்க, என் அருமை சஹாபாக்களே, ஒரு முக்கியமான செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்ன செய்தி என்று சொன்னால், இன்ன அமன்ன நாசி அலைய ஃபி சுஹபத்திஹி வ மாலிஹி அபூபக்கர், இந்த மார்க்கத்திற்காக ஏராளமான சஹாபாக்கள் வாரி வாரி வணங்கியிருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள். அவங்க மார்க்கத்துக்கு மட்டும் கொடுக்கல, தனிப்பட்ட முறையில எனக்காகவும் சில சஹாபாக்கள் காசு பணத்தின் மூலமாக உதவி செஞ்சாங்க. அந்த சஹாபாக்கள் செய்த அனைத்து உதவிகளுக்கும் நான் பரிகாரம் செய்துவிட்டேன், அவர்கள் எல்லோருக்கும் நான் கைமாறு செய்துவிட்டேன். ஒரே ஒரு சஹாபியை தவிர, எந்த சஹாபி என்று சொன்னால் அபூபக்கர் சித்தீக காட்டி சொல்லுவாங்க, இதோ அபூபக்கர் இருக்கிறாரே, இந்த அபூபக்கர் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தாரே, இந்த மார்க்கத்திற்காக செலவு செய்தாரே, இந்த மார்க்கத்திற்காக மாத்திரம் அல்ல தனிப்பட்ட முறையில எனக்காகவும் சேர்த்து செலவு செய்தாரே, இந்த அபூபக்கருக்காக நான் பரிகாரம் செய்யவே இல்லை, பரிகாரம் என்னால் செய்ய முடியாது, இவர் செய்த அந்த உதவிக்கு கூலியை அவர் அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபூபக்கர் சித்தீக்க பாராட்டுறாங்க, சிலாகித்து சொல்றாங்க அப்படின்னு சொன்ன. அபூபக்கர் சித்தீக்குடைய சிறப்பு என்ன, அந்தஸ்து என்னங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? எனவேதான் நீங்க மதீனாவுடைய பள்ளிவாசல பாத்தீங்களாக்க, இன்னைக்கு வேண்டுமானால் பள்ளிவாசல் பிரம்மாண்டமாக கடல் மாறி இருக்கலாம். ரசூலுல்லாஹ் இவ்வளவு பெரிய பள்ளிவாசல், சின்ன பள்ளிவாசல் அன்னைக்கு இருந்துச்சு, பள்ளிவாசல முழுசா கட்டி முடிக்க முடியாம என்ன நடந்துச்சு தெரியுமா? ஃபுல்லாவெல்லாம் க்ளோஸ் பண்ணல, ஃபுல்லா சவர்ல வைக்க முடியல. இங்கிட்டு ஒரு பாதி ஓட்டையா இருக்கு, அங்கிட்டு ஒரு பாதி ஓட்டையா இருக்கு, இங்கிட்டு என்ன பாதியா இருக்கு. இந்த மாதிரி அரகு கட்டுமானம் வந்து அரகுறையாத காசு பணம் இல்லைங்கிறனால அரகுறையாகத்தான் நபிகள் நகைச்சுவை காலத்தில் மதீனாவுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி இருந்தது. அப்ப என்ன நடக்கும் என்று சொன்னால், சஹாபாக்கள் துணைக்காக பள்ளிக்கு வருவாங்களே, அப்படி வருகிற போது இந்த திசையில தரக்கூடிய சஹாபாக்கள் இங்கிட்டு ஒரு வாசல் கிடையாது, கட்ட முடியாம ஒரு ஓட்டையா வச்சுக்கிறாங்க. அந்த வழியாக சில சஹாபாக்கள் இங்கிட்டு வருவாங்க, சில சகாபாக்கள் இந்த திசையில் வர்றாங்களே அவங்க இந்த திசை வழியா வருவாங்க, சில சகாபாக்கள் இங்கிட்ட வர்றாங்களே அவங்க என்ன செய்வாங்க, இந்த திசை வழியாக ஓட்டை வழியா உள்ள வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு காசு பண வசதி இல்லையே, பள்ளிவாசலை முழுமையாக கட்டி முடிக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்டார்கள். ஓரளவு காசு வருது, பள்ளிவாசலை முழுமைப்படுத்த ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உத்தரவு விட்டார்கள். என் அருமை சஹாபாக்களே, சுத்துல் அபுவாப இல்லா பாப அபிபக்கர், இந்த எல்லா ஓட்டைகளையும் நீங்கள் அடைத்து விடுங்கள். ஒரே ஒரு பாதையை தவிர எந்த பாதை, எந்த பாதையிலிருந்து அபுபக்கர் வந்து கொண்டிருக்கிறாரோ அந்த பாதையை நீங்கள் அடைத்து விட வேண்டாம். அந்த பாதை அழைக்கப்பட்டு விட்டால் அபுபக்கர் தேவையில்லாம சுத்தி வருவாரு, அவருக்கு நான் சிரமம் கொடுத்த மாதிரி ஆயிரே, நான் அபுபக்கரை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுபக்கர் விஷயமா சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அபுபக்கருடைய அந்தஸ்து என்னங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? மட்டும் இல்லாம அபுபக்கருடைய அந்த வரலாறு அந்த சிறப்பு என்னங்கிறதுக்கு அவங்களுடைய வரலாறுல சின்ன ஒரு பகுதியை பாக்கணும்னு சொன்னா, அவங்களுடைய கடைசி காலம் ஏறக்குறைய ரெண்டே கால வருஷம் அவங்க ஹலீஃபாவா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஹலீஃபா என்பது இன்றைய இந்தியாவுடைய நிலப்பரப்பை விட அன்றைக்கு பெருசு. இன்னைக்கு உள்ள சவுதி அரேபியாவ இந்தியாவோடு ஒப்பிட்டு பாத்தீங்களாக்கு 83% மக்கள் தொகை விட கம்மியா இருக்கலாம், நிலப்பரப்பு இருக்குது. நிலப்பரப்பு இந்தியாவோடு ஒப்பிட்டு பார்த்தால் இன்றைய சவுதி அரேபியா கொஞ்சம் சின்னது, எவ்வளவு கொஞ்சம், 83% இருக்குது, கொஞ்சம் கம்மியா இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுதி அரேபியாவுடைய மன்னரா மட்டும் இல்ல, அன்னைக்கு தனியாக ஒரு பஹ்ரைன் நாடு கிடையாது. பஹ்ரைனுக்கு சேர்த்து யாரு மன்னரா இருந்தாங்க? ரசூல்லா தான் இருந்தாங்க. யமன் தேசத்துக்கு யாரு நபிகள் நாக இருந்தாங்க. எத்தியோப்பியாவுடைய அரசர் யாரு நபிகள் நாக இருந்தாங்க. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருக்கிறது, அதை விட்டுட்டு போயிடுறாங்க. முதல் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா வர்றாங்க. அவங்களுடைய அந்த ரெண்டே கால வருஷத்துடைய கிலாபத்துல சிரியாவிற்கு இஸ்லாம் போய்விட்டது, தமாஸ்கஸுக்கு இஸ்லாம் போகிறது, பல நாடுகளுக்கு இஸ்லாம் என்ன செய்து பரவுகிறது. இந்த ரெண்டே கால வருஷம் ஹலீஃபாவா இருந்துட்டு அவங்க ஒபாத் ஆவாங்கல, அப்படி மூத்தா போகும்போது அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷாவை கூப்பிடுவாங்க. அபுபக்கருடைய மகள் ஆயிஷாவை கூப்பிடுவாங்க. ஆயிஷாவை கூப்பிட்டு ஆயிஷாட்ட உபதேசம் கடைசி வசியத்து சக்கராத்துல வசியத்து பண்றாங்க. என் அருமை மகளே, இதோ நாம் பால் கொடுக்கக்கூடிய இந்த ஒட்டகம் இருக்கிறது, இந்த ஒட்டகத்துல பால் குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த ஒட்டகத்தையும் நாம் போத்தி தூங்குறனே போர்வையை காட்டி, இந்த போர்வையையும் நம்ம எல்லாம் வச்சு சாப்பிடுறமே தட்டு, இந்த தட்டையும் நான் மரணித்து விட்டால் உமரணத்திலே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். ஏன் என்று சொன்னால், இந்த ஒட்டகம் நமக்குரியது அல்ல, இந்த போர்வை நமக்குரியது அல்ல, இந்த தட்டு நமக்குரியது அல்ல. நான் ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய காரணத்தால் பைத்துல் மாலில் இருந்து எனக்கு வழங்கப்பட்டது. நான் ஹலீஃபா, வேற வேலை வேட்டிக்கு போக முடியல, வியாபாரம் பண்ண முடியல. அப்ப பைத்துல் மாலில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, நீங்க இந்த ஒரு ஒட்டகத்தை வச்சுக்கிறீங்க, நீங்க மட்டும் போட்ட இந்த போர்வை வச்சுக்கிறீங்க, நீங்க எல்லாம் தட்டில வச்சு சாப்பிடணுமே, இந்த தட்டை வச்சுக்கிறீங்க என்று பைத்துல் மாலுடைய சொத்தாக இருக்கிறது. நான் மரணித்து விட்டால் அடுத்த ஹலீஃபா உமர் இருக்கிறாரு, அவரிடத்தில் இந்த ஒட்டகத்தை ஒப்படைத்து விடு, இந்த தட்டை போர்வையை ஒப்படைத்து விடு என்று ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தன் மகள் ஆயிஷா நாகிட்ட இந்த வசியத்து பண்றாங்கன்னு சொன்னா, அப்ப அவங்களுடைய நேர்மை என்ன, நியாயம் என்ன, நன்னடத்தை என்ன, இறையச்சல் என்னங்கிறதுக்கு இந்த வரலாறு சான்றா இல்லையா? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி வந்து ஹலீஃபாவா தேர்வு செய்யப்பட்டாங்க என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் ஹிஜிரி 11வது ஆண்டு. எந்த வருஷம் ஹிஜிரி 11? நம்ம வரலாறு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஹிஜிரி 11வது வருஷம் ரபியுல் அவுல் மாசத்துல ரசூல்லா வந்து வஃபாத் ஆயிருவாங்க. அவங்க வஃபாத் ஆன உடனே அவங்க நபி பிளஸ் அரசாங்கத்துடைய தலைவரா இருந்தாங்களா இல்லையா, ஒரு சாம்ராஜ்யத்துக்கு அதிபரே, அடுத்த ஒரு ஆட்சி தலைவரை வந்து தேர்வு செய்யணுமே, யாரை தேர்வு செய்வது என்று ஒரு மஷூரா போடுறாங்க. அந்த மஷூராவில் யதார்த்தமாக சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்து விட்டது. எப்படி வந்துச்சு? அன்சாரி சஹாபாக்கள் நினைக்கிறாங்க கலீஃபாவை ஆவறதுக்கு நமக்கு தான் தகுதி இருக்குது என்று அன்சாரி சஹாபாக்களும் முஹாஜிர்கள் நினைக்கிறாங்க, இல்ல நமக்கு தான் தகுதி இருக்குது அப்படி நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஹலீஃபா வந்து அன்சாரியா முஹாஜிரா என்ற ஒரு கருத்து வேறுபாடு. இந்த மாதிரி கருத்து வேறுபாட்டில் அன்சாரி சஹாபாக்கள் பிரதானமா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அபு சகீஃபா பனு சயிதா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம், அந்த பனு சயிதுடைய தோட்டம், அந்த தோட்டத்துக்கு பெரும்பாலான அன்சாரி சஹாபாக்கள் போறாங்க. அன்சாரி சஹாபாக்கள் போய் எல்லாருமா சேர்ந்து மஷூரா பண்ணி, நம்மள ஒரு ஆள் தான் கலீஃபா வரனே, யார கலீஃபாவை போடுறது என்று எல்லாம் தேர்வு செஞ்சு, யார தேர்வு செய்யறாங்கன்னு சொன்னா சயீத் பின் உபாதா. யார தேர்வு செய்யறாங்க அன்சாரிகள்? சயீத் பின் உபாதா என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சிறந்த ஒரு சஹாபி, அவரை வந்து கலீஃபாவாக தேர்வு செஞ்சு நம்ம மக்கள்கிட்ட அறிவிப்பு செஞ்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த செய்தி வேற பெரிய பெரிய சஹாபாக்கள் இருந்தாங்களே, இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அபூ உபைதா பின் தர்ரா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கெல்லாம் இந்த செய்தி தெரியுது. அவங்களும் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போறாங்க. சம்பந்தப்பட்ட இடத்துல போய் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. நீங்க எடுக்கிற முடிவு வந்து சரியில்லை, இது தப்பான முடிவு, நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன மசூரா என்ன செய்யலாம் ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படிங்கும் போது, முதல்ல வந்து அன்சாரிகள் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அன்சாரிகள் விட்டு கொடுக்காம கொஞ்சம் வேகமா பேசுவாங்க. அப்படி வேகமாக பேசுகிற போது அதே மாதிரி வேகமாக முஹாஜிரில் இருந்த ஒரு சஹாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க என்ன பண்ணுவாங்க அன்சாரிகள்ட்ட வேகமா பேசுவாங்க, யாரு கலீஃபா யாரு கலீஃபான்னு வேகமா பேசுவாங்க. இப்படி இருதரப்பு மக்களும் வேகமாக பேசிக் கொண்டிருந்த போது அன்சாரிகளில் இருந்த ஒரு சஹாபி பஷீர் பின் நுஃமான் பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க வந்து ஒரு ஹதீஸத்துக்கு போடுவாங்க, என் அருமை சஹாபாக்களே கலீஃபாவாக யார் வருவது என்று நமக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது, நான் இந்த கருத்து வேறுபாடுக்கு முற்றுப்புள்ளி வைக்கட்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, அந்த ஹதீஸ் சொன்னா உங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வராது என்று சொல்லிவிட்டு, அது என்ன கருத்து என்ன ஹதீஸ் என்று சொன்னால், நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல் இம்மத்து மின் குரைஷின், ஒரு முன் அறிவிப்பை செய்தார்கள், எனக்கு பின்னால கலீஃபாக்களாக யார் வருவார்கள் என்று சொன்னால் குறைஷிய மக்களே வருவார்கள். சரி, நான் மௌத்தா போயிருவேன், அதுக்கு பிறகு கலீஃபாக்கள் வருவாங்க, யார் வருவாங்களா? குறைஷிய மக்களே வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீஃபாக்களை பத்தி முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. எந்த காரணத்தால அன்சாரிகள்ல குறைஷிகள் உண்டா? இல்ல, மக்காவாசிகள் தான் குறைசி, எனவே முஹாஜிர்கள் தான் குறைசியா இருக்க முடியும். எனவே இந்த ஹதீஸின் பிரகாரம் அன்சாரிகள் கலீஃபாவாக வரக்கூடாது என்பது புரியவில்லையா என்று இந்த ஹதீஸ தூக்கி போடுவாரு இந்த பஷீர் பின் நுஃமான் என்கிற ஒரு சஹாபி. இவர் இந்த ஹதீஸ சொன்ன உடனேயுமே அன்சாரி சஹாபாக்கள் அப்படியே கட்டுப்படுவாங்க. அதுக்கு முந்தி நாங்க வரணும்னு ஆசைப்பட்டாங்களே, சொன்னாங்களே, விரும்பினாங்களே, இந்த ஹதீஸ சபையில தூக்கி போட்ட உடனே இதான் சஹாபாக்குரிய பண்பாடு. சமயனா வாத்தாயனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்பது சஹாபாக்குரிய பண்பாடு. இந்த சஹாபி அல் இம்மத்து மின் குரைஷின் என்று சொன்ன மாத்திரத்தில் அன்சாரிய சஹாபாக்கள் அப்படியே கட்டுப்பட்டு, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதா, எங்களுக்கு இந்த ஹதீஸ் தெரியாம போயிருச்சு, நாங்க ஹதீஸ நம்புறோம், ஹதீஸ நம்புறது மட்டுமில்ல இந்த ஹதீஸை மதித்து ஹதீஸுக்கு நாங்கள் கட்டுப்பட தயாராக இருக்கிறோம் என்று அன்சாரிய சஹாபாக்கள் அறிவித்தார்கள். அப்படி அறிவித்த உடனே மூத்த சஹாபி சிறந்த சஹாபி இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரெண்டு சஹாபாக்களை காட்டி, என் அருமை சஹாபாக்களே சோழர்களே, இந்த ரெண்டு சஹாபாக்கள் நான் உங்கள்ட்ட காட்டுறேன், நீங்க ஒரு ஆளை கலீஃபாவா தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எந்த ரெண்டு சஹாபாக்களை காட்டுறாங்கன்னு சொன்னா, முதல் சஹாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது சஹாபி அபு உபைதா பின் தர்ரா ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டு பேரும் மூத்த சஹாபாக்கள், ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்காக பல்வேறு தியாகங்கள் செய்த சஹாபாக்கள். இந்த ரெண்டு பேர் அபூபக்கர் காட்டி, என் அருமை சஹாபாக்களே, இந்த உமரை நீங்கள் கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லது இந்த அபு உபைதா பின் தர்ராக என்ன செய்து கொள்ளுங்கள், கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபையில சொல்றாங்க. சொன்ன உடனே அதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்த்து பேச ஆரம்பிப்பாங்க, இல்ல கலீஃபாவாக ஆவதற்கு எனக்கும் தகுதி இல்லை. இந்த அபு உபைதாவின் தர்ராஹுக்கு என்ன இல்ல, தகுதி இல்ல. யாருக்கு முன்னால்? அபூபக்கருக்கு முன்னால். அபூபக்கர் சித்திக் ஹயாத்தாக இருக்கிற போது அவங்களுக்கு முன்னால கலீஃபாவாக ஆவதற்கு எங்களுக்கு தகுதி கிடையாது என்று சொல்லிவிட்டு இந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இதுக்கு ரெண்டு ஆதாரத்தை காட்டுறாங்க. ஒன்னு குர்ஆனி ஆதாரம், இன்னொன்னு ஹதீஸுடைய ஆதாரம். குர்ஆன் ஆதாரத்தை எதை காட்டுறாங்கன்னு சொன்னா, சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய 9வது அத்தியாயத்தின் 40வது வசனம். அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா பண்ணி மதீனாவுக்கு போனாங்களே, யாரோட போனாங்க? அபூபக்கர் சித்திக்கோட போனாங்களே. அது விஷயமாக இந்த வசனத்திலே பேசுகிறான், இதுஹுமா ஃபில் காரி இது யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா. இதுஹுமா ஃபில் காரி, அந்த ரெண்டு பேரும் காரில் இருந்தபோது, காரனா காரு சௌரே, சௌரு குகையிலே, அந்த ரெண்டு பேரும் அந்த சௌரு குகையிலே இருந்தபோது, இது யகூலு லி ஸாஹிபிஹி, இந்த நபி என்னுடைய சஹாபியிடத்தில் சொன்னாரே, அல்லாஹ்வை சஹாபிங்கிறார் அபூபக்கரை பார்த்து, இந்த நபி இது யகூலு லி ஸாஹிபிஹி என்னுடைய சஹாபியிடத்தில் சொன்னாரே, என்ன சொன்னார்? லா தஹசன், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இன்னல்லாஹு மானா, நிச்சயமாக நம்மை பாதுகாக்க, நமக்கு உதவி செய்ய நம்மளோடு யார் இருக்கிறது? அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னாங்களே. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவரை சஹாபி என்று குர்ஆனில் சொல்வது என்று சொன்னால் யார சொல்றான்? இந்த அபூபக்கர் சித்திக்கை சொல்கிறான். எனவே இவர் தான் கலீஃபாவா இருக்கனே முதல் சான்று. இரண்டாவது என்று சொன்ன, ஒரு ஹதீஸ் ஒத்திக்கு போடுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் சக்கராத் நேரத்தில் அவங்களுக்கு எந்திரிச்சு வர முடியல, நடக்க முடியல, துளு வைக்க முடியல, அந்த மாதிரி அந்த மௌத்தா போற டயத்தில் அந்த சக்கராத்தில் இருந்தாங்களே. அப்ப தன்னுடைய மனைவி ஆயிஷாவுக்கு போடுவாங்க, ஆயிஷாவுக்கு உத்தரவு போடுவாங்க, ஆயிஷா முரி அபூபக்கரின் ஃபலியு சல்லி ஃபின்னாஸ், இவனுடைய மனைவி ஆயிஷாவே அபூபக்கருக்கு நான் சொன்னதாக சொல்லி என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் பள்ளிவாசலுக்கு சென்று மக்களுக்கு துற வைக்கட்டும், என்னால் பள்ளிவாசலுக்கு வர முடியவில்லை, எழுந்து நடக்க முடியவில்லை, நான் சக்கராயத்தை அடைந்து விட்டேன், இம்மையை விட்டும் அருமையை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன், எனவே நான் உனக்கு வசியத்து பண்ற ஆயிஷாவே, நான் உனக்கு வசியத்து பண்றேன், உங்க அத்தாட போய் சொல்லு, அபூபக்கர்ட்ட போய் சொல்லு, அபூபக்கர் என்ன செய்யட்டேன், நான் செஞ்ச வேலை இமாமத்தை அபூபக்கர் சொல்லட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயிட்ட சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, இவருடைய தந்தை எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஹுவ ரஜுலுன் ரகீகுன், அவர் மென்மையான ஒரு சஹாபி, மென்மை மாத்திரமல்ல உங்களை உயிருக்கு உயிராக நேசிக்கிறார், உயிரை விட அதிகமாக நேசிக்கிறார், அந்த நேசத்தின் காரணத்தால் நீங்கள் நின்ற இடத்திலே அந்த முசல்லாவிலே என் தந்தை வந்து நின்று விட்டால், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி விட்டால் அவரால் குர்ஆனை ஓத முடியாது, வெறுமனை அழுவார், தேமி தேமி அழுவார், சத்தமிட்டு அழுவார், அவரால் உங்கள் மீது இருக்கக்கூடிய முஹப்பத்தின் காரணத்தால் அழ முடியுமே தவிர குர்ஆனை ஓத முடியாது, எனவே என் தந்தையை அந்த வேலைக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம், வேற சஹாபிய மாத்துங்க என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல, நபிகள் நாயகம் மறுபடியும் சொன்னார்கள், முரி அபூபக்கரின் ஃபலியு சல்லி ஃபின்னாஸ், ஆயிஷாவே நீ அபூபக்கருக்கு சொல், அவர் சென்று மக்களுக்கு தொலை வைக்கட்டும், அவிடுங்குவாங்க. மறுபடியும் ஆயிஷா நாயகம் மறுப்பாங்க, மூணாவது ரசூலா சொல்லுவாங்க, அப்புறம்தான் அபூபக்கர் என்ன பண்றாங்க, வந்து துளு வச்சாங்க என்கிற இந்த ஹதீஸை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபாக்கள்கிட்ட சொல்லி, நம்முடைய இபாதத்துகள்ல இஸ்லாத்துல மிகச்சிறந்தது எது? தொழுகை. இந்த துலுகைக்கு நபிகள் நாயகம் தனக்கு பிறகு யாரை நியமித்தாங்க? அபூபக்கரை நியமித்தாங்க என்று சொன்னால், அப்ப அபூபக்கர் தான் அடுத்த கலீஃபாவாக வரட்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் சான்று இல்லையா என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க, ஒரு ஆயத்தை ஒரு ஹதீஸை தூக்கி போடுவாங்க, போட்ட உனையும் எல்லாரும் அப்படியே சமயனா வாத்தானா அப்படி கட்டு போடுவாங்க. அப்படின்னு கட்டுப்பட்ட உனையும் அபூபக்கர் கையில முதல் பயாத்து செய்த சஹாபி யார் என்று சொன்னால், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு உமர் என்ன பண்ணுவாங்க, முதல்ல கை வச்சு பயத்து பண்ணுவாங்க, ரெண்டாவது யாரு பயத்து பண்ணாங்கன்னு சொன்ன, இந்த அபு உபைதா பின் ஜர்ராஹ் என்ன பண்ணாங்க, ரெண்டாவது பயத்து பண்ணாங்க, மூணாவது பண்ணிய சஹாபி இருந்தது யாரு என்று சொன்னால், இந்த அன்சாரிகள் அல் இம்மத்து மின் குரைஷின், குரைசிகளே கலீஃபாவாக வருவார்கள் என்ற ஒரு ஹதீஸ் சொன்னால, இந்த பஷீர் பின் நோமான் சஹாபி அவங்க என்ன பண்ணாங்க, பயத்து பண்ணாங்க. இப்படி பயத்து பண்ணுவோனையுமே மக்கள் கூட்டம் கூட்டமாக எழுந்து என்ன பண்ணாங்க, அபூபக்கர் கையில நீங்க தான் பைய கலீஃபா, நீங்க தான் கலீஃபா, உங்க கையில அங்க பயத்து பண்றோம், இந்த சஹாபாக்கள் பயத்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்கிற வரலாறை இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி தன்னுடைய தாரீஹுல் இஸ்லாம் என்ற இஸ்லாமிய நம்பத்தகுந்த வரலாற்று கிதாபில இந்த வரலாறை பதிவு பண்றாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, எப்படி அபூபக்கர் வந்து கலீஃபாவா தேர்வு செய்யப்பட்டாங்கிறதுக்கு இந்த வரலாறு சான்று. இதுல நம்ம சிந்திக்க வேண்டிய, டீப்பா யோசிக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னு சொன்ன ரெண்டு செய்தி. முதல் செய்தி என்ன, அதாவது நீங்க வரலாறு படிச்சு பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அபூபக்கர் சித்திக்கும் உமருக்கும் எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடு வந்தது. அபூபக்கர் ஒண்ணு சொன்னா உமர் வேற ஒன்னு சொல்லுவாங்க. உமர் மசூராவுல வேனுக்கு நீ இல்ல, இவங்களுக்கு ஒண்ணு சரியா படும், அவங்களுக்கு வேற ஒண்ணு சரியா படும். உதாரணமா பத்ரு கைதி, பத்ரு கைதியை வச்சு என்ன பண்றது, ரசூலா மசூரா போடுறாங்க, மசூரா அபூபக்கர் என்ன சொன்னாங்க, இவங்களை விட்டுடலாம், விடுதலை பண்ணிடலாம் அப்படின்றாங்க. உமர் என்ன பண்ணாங்க, இல்ல கொல்லுவாண்டாங்க. எல்லாத்திலையும் கருத்து வேறுபாடு. அந்த கருத்து வேறுபாடு வெறுமனை கருத்து வேறுபாடாக இருந்தது, தவிர அது எதாக மாறவில்லை, சண்டையாக மாறவில்லை, பகையாக மாறவில்லை, குரோதமாக மாறவில்லை என்பதற்கு என்ன சான்று சொன்ன, கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அந்த கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய இந்த உமர் பின் கத்தாபு தான் அபூபக்கர் என்ன பண்றாங்க, நான் இவரை கலீஃபான் அங்கீகரிக்கிறேன், கலீஃபான் அறிவிக்கிறேன், நீங்க எல்லாம் கலீஃபான் ஏத்துக்கிறீங்க, இவருக்கு தான் முதல் தகுதி இருக்குது என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கரை கலீஃபான் ஏத்துக்கிறாங்க, பையாத்து பண்றாங்கன்னு சொன்ன. அப்ப கருத்து வேறுபாடு வந்து வரதா செய்யும், மனுஷனா பிறந்துட்டா கருத்து வேறுபாடு என்ன செய்யும், வரதா செய்யும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வந்துச்சு, ஆனால் என்ன ஆகவில்லை என்று சொன்னால், கருத்து வேறுபாட்டின் காரணத்தால் ஒருவரை ஒருவரோடு தாக்குவது, பகைப்பது, சண்டை போடுவது, சலாம் சொல்லாமல் போவது, டிவியில உட்கார்ந்து விமர்சிக்கிறோமே, நெட்ல உட்கார்ந்து விமர்சிக்கிறோமே, சீடி போட்டு விடுறோமே, ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமை குறை சொல்லி, அது வந்து இஸ்லாமிய பண்பாடு அல்ல, அது வந்து குர்ஆன் சுன்னா இல்ல என்பது முதல் செய்தி. ரெண்டாவது என்னன்னு சொன்ன, சஹாபாக்கள் அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு பதவி என்பதை வந்து பெருசா விரும்ப மாட்டாங்க. உமரும் பதவி என்ன செய்யல, விரும்பல. அபூபக்கர் முதல்ல கொடுத்தாங்களே, மறுத்தாரு. அவங்க மேல பதவி என்பது திணிக்கப்பட்டது, திணிக்கப்பட்ட பதவி என்ன பண்ணாங்க, ஏத்துக்கிட்டாங்க என்று சொன்னால், அவ கலீஃபாக்கெல்லாம் பதவிக்கு என்ன செஞ்சது இல்ல, ஆசைப்பட்டது இல்லங்கிறதுக்கு இந்த வரலாறு சான்று. இதுல இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவை ஆனவனையும் அவங்க செஞ்ச முதல் ஹுதுபா என்ன, ஒவ்வொரு கலீஃபாவும் கலீஃபாவா பதவி பிரமாணம் செஞ்சவனையுமே பொதுவா அன்னைக்கு பதவி பிரமாணம் எங்க பண்ணுவாங்க தெரியுமா, இன்னைக்கு வந்து வேணுமா கவர்னர் மாளிகையில பண்ணுவாங்க. அன்னைக்கு கவர்னர் மாளிகை எதுன்னு சொன்னா, எது கவர்னர் மாளிகை, மதீனாவுடைய பள்ளிவாசல் மசூத் நபவி, அதான் கவர்னர் மாளிகை. அங்கதான் பதவி பிரமாணம் பண்ணுவாங்க, அங்கதான் முதல் குத்துபா பண்ணுவாங்க. அதுல அபூபக்கர் செய்த அந்த பையாத்துக்கு பிறகு முதல் குத்துபா பண்ணாங்க, அந்த முதல் ஹுத்பா ரத்தின சுருக்கமா ரெண்டே ரெண்டு நிமிஷத்துல முதல் ஹுத்பாவை முடிச்சிடலாம். மிம்பர்ல அபூபக்கர் சித்திக் ஏறாங்க, ஏறி முதல்ல அல்லாஹ்வ புகழ்ந்தாங்க, அசைனமா இல்லையா, முதல்ல அல்லாஹ்வ புகழனே, ரெண்டாவது ரசூலுல்லாஹ் மேல சலவாத்து சொல்லனே, அல்லாஹ்வை புகழ்ந்து நபிகள் நாயகத்தின் மீது சலவாத்து சொல்லி மக்களுக்கு ஹுத்பா பண்றாங்க. ஐயுஹன்னாஸ், மக்களே, சஹாபாக்களை பார்த்து ஐயுஹன்னாஸ், மக்களே என்று அழைத்து, இன்னி கது உள்ளீத்து அழைக்கும், நான் கலீஃபாவாக ஆக்கப்பட்டு விட்டேன், நான் விரும்பவில்லை, நானாக ஆகவில்லை, நான் கலீஃபாவாக ஆக்கப்பட்டு விட்டேன். அதே சமயத்தில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வலஸ்து பிஹைரிக்கும், அதற்குரிய தகுதியானவன் நான் இல்லை. கலீஃபா மிம்பர்ல ஏறி முதல் ஹுத்பா சொல்றாங்க, நான் கலீஃபாவாக ஆக்கப்பட்டுட்டேன், ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், வலஸ்து பிஹைரிக்கும், அதற்கு தகுதியானவன் நான் இல்லை, நான் உங்களில் சிறந்தவனும் இல்லை, என்னைய கலீஃபாவை ஆக்கிட்டாங்க, நானும் ஆகிட்டேன் என்று சொல்லிவிட்டு, ஃபயின் அஹ்சன்து ஃபஐனூனி, என் அருமை சஹாபாக்களே, நான் சரியாக இருந்து கொண்டால், என்னுடைய ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் என்பது சரியாக இருந்தால், நீங்கள் எல்லோரும் எனக்கு உதவி செய்யுங்கள். அதே சமயத்தில் வயின் அசாத்து, நான் தவறாக இருந்து கொண்டால், நான் கலீஃபாதான என்று என்னை கண்டும் காணாமல் விட்டு வர வேண்டாம், என்னை சரிபடுத்துங்கள், என்னுடைய ஹிலாபத்தில் தப்பு நடந்துச்சாக்கு, நீங்க எல்லாம் என்ன செய்யணும், சுட்டிக்காட்டி என்னை நெறிப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு, அசிதுக்கு அமானா, உண்மையை பேசுங்கள், உண்மைதான் அமானிதமாக இருக்கிறது, யாரும் பொய் சொல்ல வேண்டாம், ஏன் என்று சொன்னால், பொய் என்பது மோசடியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, والضعيف فيكم قوي عندي حتى اريح عليه حقه ان شاء الله. யார் உங்களில் பலவீனமானவர்களோ அவர்கள் என் பார்வையில பலமானவர்கள். உங்க பார் மக்கள் பார்வையில யார் பலவீனமோ அவங்க என் பார்வையில என்ன பலம்? இந்த மிஸ்கீன்கள், இந்த ஏழைகள், இந்த ஃபகீர்கள், அவங்க எல்லாம் மக்கள் பார்வையில வந்து பலவீன, என் பார்வையில என்ன பலம்? நான் என்ன செய்வேன்னு சொன்ன ஜகாத் சைபர் மறுக்க ஆரம்பிச்சாங்க. அது அவங்களுக்குரிய ஹக்கு, மிஸ்கீனுக்கு ஃபக்கீருக்குரிய ஹக்கு. அவங்க எல்லாம் பலசாலிகள் என்ற காரணத்தால நான் கரெக்டா அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த ஜக்காத் என்ன செஞ்சிருவேன், நான் சேர்த்திருவேன் என்று சொல்லிவிட்டு சில பணக்காரர்கள் ஜக்காத்த மறுத்தாங்க. நாங்கெல்லாம் பலசாலிகள் என்று நினைத்துக் கொண்டார்கள். அவங்களுக்கு சொல்றாங்க, வல் கவியு ஃபீக்கும் லைஃபுன் எந்தி, யார் உங்களில் பலமானவர்களோ அவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், என் பார்வையில நீங்கள் பலவீனமானவர்கள். ஜக்காத்த நீங்க மறுக்க ஆரம்பிச்சீங்க, என்ன என் பார்வையில நீங்க பலவீனா, நான் என்ன செய்வேன்னு சொன்னா நிர்பந்தமாக ஜக்காத்தை வசூல் பண்ணி செஞ்சிருவேன், ஏழைகளுக்கு கொடுத்தே தீருவேன் என்று சொல்லிவிட்டு என் அருமை சஹாபாக்களே, லா யதஉ கவ்மன் ஜிஹாத ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்வதை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். எந்த சமுதாயம் அறப்போரை விட்டு விடுகிறதோ அந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ் கேவலத்தை சாட்டி விடுவான் என்று சொல்லிவிட்டு, வலா தஷி அல் ஃபாஹிஸத ஃபீ கவ்மின் கத்தி, எந்த சமுதாயமும் விபச்சாரம் ஆபாசத்தை தூண்ட வேண்டாம். எந்த சமுதாயம் ஆபாசத்தை தூண்டுகிறதோ அந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ்வுடைய அதாபு இறங்கிவிடும் என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், என் ஆர்மைய சஹாபாக்களே, அதியோனி, நீங்கள் எல்லோரும் எனக்கு கட்டுப்படுங்கள். இதுவரை கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால், மா அத்தாத்துல்லாஹ வரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நான் கட்டுப்படும் வரை நீங்கள் என்ன செய்யுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள். அதே சமயத்தில் வயின் அசைத்துல்லாஹ வரசூலஹு ஃபலா தாத்தலி அலைக்கும், ஒருவேளை நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால், ஒருவேளை நான் ஹதீஸுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால், நீங்கள் எனக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆனுக்கு மாற்றமாக நான் சொல்லிவிட்டால், ஹதீஸுக்கு மாற்றமாக சொல்லிவிட்டால், அந்த தவறுக்கு நீங்கள் கட்டுப்படாமல் நீங்க என்ன செய்யணும், நீங்க உங்களுடைய இந்த உத்தரவு இந்த ஆயத்துக்கு மாத்த, இந்த கட்டளை இந்த ஹதீஸுக்கு மாத்த என்று சொல்லி எனக்கு சுட்டி காட்ட வேண்டும், என்னை சரிபடுத்தி நெறிப்படுத்த வேண்டும். தவிர ஒருவேளை தப்பான உத்தரவு போட்டுட்டனாக்கே அதுக்கு நீங்க கட்டுப்பட தேவையில்லை என்று சொல்லி மறுபடியும் அல்லாஹ்வை புகழ்ந்து நபிகள் நாயகத்தின் மீது சலவாத்து சொல்லி என்ன பண்ணாங்க, முதல் குத்துபாவை குடிச்சாங்க என்பதையும் இமாம் ஜஹவிய தன்னுடைய தாரியுல் இஸ்ராத்துல இந்த வரலாறு பதிவு பண்றாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த அபூபக்கர் சித்தீக்கு தான் சஹாபாக்கள் மிகச்சிறந்த சஹாபி. இவங்க ஹலீஃபாவை ஆயிட்டு ஏறி பேசுறாங்க, நான் ஹலீஃபாவை ஆக்கப்பட்டுட்டேன், ஆனா என்ன இல்ல, அதற்குரிய தகுதியானவன் நான் இல்லை என்று சொல்றாங்கன்னு சொன்ன, அப்ப இவங்களுடைய தன்னடக்கம் என்ன, இறையச்சம் என்னங்கிறதுக்கு இந்த வரலாறு சான்றா இல்லையா? அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அபூ உபைதா பின் தர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாம் எப்படி குர்ஆன் வசனம் என்று சொல்லப்பட்டு விட்டால், ஹதீஸ் என்று சொல்லப்பட்டு விட்டால், அந்த குர்ஆனை கேட்ட மாத்திரத்தில், ஹதீஸுகளை கேட்ட மாத்திரத்தில், சமீஅனா வாத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று வெறுமனை கேட்கக்கூடிய மக்களாக இல்லாமல் கட்டுப்படக்கூடிய மக்களாக இருந்தார்களோ, அதுபோன்ற உள்ளத்தை, அதுபோன்ற பக்குவத்தை, அதுபோன்ற இறையச்சத்தை நம்முடைய கல்வுகளிலும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக என்கிற துவாவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன் நார். இன் அல்ஹம்துலில்லாஹ், اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடைய இரண்டாவது குத்துபாவுல வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துஆவுக்கு முன்னால சில முக்கியமான அறிவிப்புகள். முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய சகோதர் ஹக்கீமுடைய தாய், மனைவி, பிள்ளைங்க அவங்க எல்லாம் சில நாட்களுக்கு முன்னால வெளியூருக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு கடுமையான விபத்துல வந்து பாதிக்கப்பட்டு, கடுமையான சின்ன புள்ள உள்பட, சின்ன புள்ள, மனைவி, இந்த மாதிரி பெண்கள், ஆண்கள், இந்த மாதிரி வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க குடும்பம் மட்டும் இல்ல, மத்த நம்ம சகோதரர்கள் குடும்பமும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மருத்துவமனையில கஷ்டப்படுறாங்க, வீட்டுக்கு வந்து சில பேரும் கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த நோய் நீங்க சீக்கிரமா அல்லாஹ் ஷிஃபாவை கொடுக்க, சீக்கிரமா பழைய மாதிரி ஆரோக்கிய நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்க துவா செய்ய சொல்லுங்க மக்கள்கிட்ட அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. அதனால அந்த கோரிக்கையை நான் உங்கள்கிட்டயும் வைக்கிறேன். என் அருமை சகோதர்களே தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் துலுகைக்கு பிறகு என்ன செய்யுங்க, அவங்களுக்காக துவா செய்யுங்க என்பது முதல் அறிவிப்பு. அதே மாதிரி சில சகோதருடைய தாய் வந்து வஃபாத்தா இருக்கிறாங்க, மூத்தா போனவங்களுக்கு நம்ம துவா செய்யணும் இல்லையா? திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஹஷ்ர் என்று சொல்லக்கூடிய 59வது அத்தியாயத்தின் 10வது வசனம், 59ல நீங்க இன்ஷால்லா வீட்டுல போய் குர்ஆன் எடுத்து பாருங்க, 59வது சூரா ஆயத் நம்பர் என்ன 10. அதில் அல்லாஹ்வுடைய கட்டளை, வல்லதீன ஜாவு மிம்பாதிஹிம் யகூலூன ரப்பனஃஃபிர் லனா வலி இஹ்வானினல் லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில் லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரவூஃபுர் ரஹீம். இறையச்சம் உள்ளவர்கள் யார் என்று சொன்னால், சொர்க்கவாசிகள் யார் என்று சொன்னால், சொர்க்கவாசிகள் இந்த துவாவை கேட்பார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். என்ன துவா என்று சொன்னால், அவர்கள் யார் அதற்கு முன்னால் அவங்களுக்கு முன்னால ஈமானோடு மூத்தா போயிட்டாங்களோ அவங்களுக்காக துவா செய்வாங்க. நமக்கு முன்னால யார் ஈமானோடு மூத்தா போயிட்டாங்களோ அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணுமா, துவா செய்யணும். அந்த துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். என்ன துவா என்று சொன்னால், ரப்பனா ஃபிர் லனா வலி இஹ்வானினல் லதீன சபகூனா பில் ஈமான். யா அல்லாஹ், ஈமானோடு யார் முந்தி போயிட்டாங்களோ மௌத்தா போயிட்டாங்களோ அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதும் துலுவுங்கள் நோன்பு வையுங்கள் என்பதெல்லாம் எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையோ அது மாதிரி ஈமானோடு யார் மௌத்தா போயிட்டாங்களோ மௌத்தா போன மக்களுக்காக நம்ம என்ன செய்யணும், துவா செய்யணும், பரஸ்பரம் துவா செஞ்சுக்கிறனும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதே மாதிரி நம்முடைய தாய் மௌத்தா போயிருக்கலாம், நம்முடைய தந்தை மௌத்தா போயிருக்கலாம், நம்முடைய மௌத்தா போன தாய் தந்தை இருக்கிறாங்களே அவங்களுக்காக துவா செய்யுங்கட்டு மட்டும் அல்லாஹ் சொல்லாம அந்த துவாவை குர்ஆனில் அல்லாஹ் கற்றுத் தருகிறான். என்ன துவா? திருமறை குர்ஆனில் சூரா பனு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய 17வது அத்தியாயத்தின் 24வது வசனம், 17-ல் 24, அதுல நம்ம துவா செய்யணுமா, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. சின்ன துவா தான், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அல்லாஹ்வே, நாங்கள் குழந்தையாக இருக்கிற போது எங்க மேல எங்க அம்மா அத்தா எவ்வளவு அன்பு பாசம் காட்டினாங்களோ அது மாதிரி இப்ப மூத்தா போயிட்டாங்க, கபூர்ல போய் சேர்ந்துட்டாங்க, அவங்க மேல அது மாதிரியான அன்பை அது மாதிரியான பாசத்தை காட்டுவாயாக என்ற அழகான துவாவை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதே மாதிரி பாத்தீங்களாக்கே திருமறை குர்ஆனின் சூரா நூஹ் என்று சொல்லக்கூடிய 71வது அத்தியாயத்தின் 28வது வசனம், அதில் அம்மா அத்தாவுக்காக கேட்கக்கூடிய துவாவை அங்கே அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பி ஃபிர்லி வலி வாலிதைய வலி மன் தஹல பைதிய முஃமினன் வலில் முஃமினீன வல் முஃமினாத் வலா தஸீதி வாலிமீன இல்லா தபாரா. நூஹ் நபி கேட்ட துவாங்க என்ன அர்த்தம், ரப்பி ஃபிர்லி, என் ரப்பே என்னை மன்னிப்பாயாக, என்னை மாத்திரமல்ல வலி வாலிதைய என்னுடைய வாலிதுகள் என்னுடைய தாயையும் தந்தையையும் மன்னிப்பாயாக, அவர்களை மாத்திரமல்ல எல்லா மூமினான ஆண்களையும் எல்லா மூமினான பெண்களையும் மன்னிப்பாயாக என்ற அற்புதமான துவாவை நூஹ் நபி கேட்டாங்களே, அந்த துவாவை திருமறை குர்ஆனில் நூஹ் என்ற சூராவுடைய கடைசி வசனமாக பதிவு செய்கிறான். இதுகளை வந்து பரஸ்பரம் கேட்கணும் என்பதை சொல்லிக்கொண்டு நம்ம வார வாரம் ஒரு துவாவை பார்க்கிறோமா இல்லையா? இதுல இந்த வாரத்துக்குரிய துவா என்னன்னு சொன்ன, ஒரு இந்த வாரம் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடலாம், மன்னிச்சுக்கிறேங்க, ஏன்னா நம்ம வரிசையா சொல்ல வேண்டியிருக்குது. நம்ம தொழுகைக்கு பிறகு ஒரு 6 துவாவு போன வாரம் பார்த்தோம் இல்லையா? என்ன 6 துவாவை பார்த்தோம்? முதல்ல சலாம் கொடுத்தோன்னு முதல்ல என்ன சொல்லணும், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்ல வேண்டும். இரண்டாவது அஸ்தகஃபிருல்லாஹ் 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 என்று ஓத வேண்டும். மூணாவது அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்று ஓத வேண்டும். நாலாவது அல்லாஹும்ம அன்னி அலா திக்ரிக என்று ஓத வேண்டும். ஐந்தாவது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் என்று ஓத வேண்டும். அதாவது அஞ்சாவது ஆறாவது அல்லாஹும்ம லா மானி அலிமா ஆதைத வலா மூத்திய லிமா மனாத வலா யன்ஃபவு தல் ஜத்தி மின்கல் ஜத்தி என்று ஓத வேண்டும். இந்த ஆறையும் ஏற்கனவே போன வாரம் பார்த்துட்டோம். எதுக்கு நான் திருப்பியும் சொல்றேன்னு சொன்ன, இதை நீங்க மனப்பாடம் பண்ணுங்க, பண்ணணும், ஓதணும், அதுக்காக சொல்ல வர்றேன். இந்த வாரம் ஒரு சின்ன ஒரு 3 துவா மட்டும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒவ்வொரு ஃபர்ளான துலகைக்கு பிறகு உட்கார்ந்து என்ன செய்யுங்க, இதுகளை ஓதுங்க. நிறைய பேர் துலக முடிச்ச கையோடு வெளியே போயிடுறாங்க, சரி அப்படிலாம் போகக்கூடாது. துலக முடிச்ச கை உட்கார்ந்து என்ன செய்யுங்க, இந்த அதிகாரிகளை ஓதுங்க. இந்த துவாவை நான் எழுதி போடுறேன். ஒரு சகோதரர் என்கிட்ட கேட்கிறாரு, பாய் இந்த மாதிரி எவ்வளவு துவா இருக்குது கேட்டாரு. எழுதி போடுறேன். இந்த மாதிரி எவ்வளவு துவாபா இருக்குது பாய், ஒரு 10-12 துவா இருக்கும் பாய், பதில் சொல்றேன். இவ்வளையும் ஓதுனா அசரே வந்துருமே, சரியா? ஏங்க நீங்க வந்து மனசு வச்சு மனப்பாடம் பண்ணி ஓதுனா 5 நிமிஷம் 10 நிமிஷங்க 10 நிமிஷத்தை ஓதிடலாம். நீங்க வெளியே போய் பண்றீங்க, உட்கா நிக்கிறீங்க, வெளியே போய் சித்தனா பசாது போறோம், அதெல்லாம் பண்றோம். இன்னைக்கு சித்தனா பசாத விட்டு போட்டு அல்லாத பள்ளிவாசல உட்காந்து ஓதலாமே. மட்டும் இல்லாம நீங்க பள்ளிவாசல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறனால உங்களுக்காக யார் துவா செய்வது? மலக்குகள் துவா செய்வார்கள். அந்த துவாவை ரசூலுல்லா பதிவு பண்றாங்க. அல்லாஹு மக்ஃபிர் லஹு, அல்லாஹு மர்ஹமுஹு, யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் இவர் மீது அன்பு காட்டுவாயாக என்று யார் துவா செய்வது? மலக்குகள் துவா செய்வார்கள் என்றெல்லாம் ஹதீஸ் இருக்கிறது. அப்ப மலக்குகளுடைய துவாவை வாங்கணும்னு சொன்ன உட்கார்ந்து ஒரு 5-10 நிமிஷம் என்ன செய்யுங்க, இந்த அதுக்காரர்களை ஓதுங்க என்று சொல்லி இந்த வாரத்துக்குரிய 6 வரை சொல்லியாச்சு இல்லையா? போன வாரம் 7வது துவா என்ன சொன்ன, மறுபடியும் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர், சரியா? இது 7வது. 8வது என்ன சொன்ன, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், இது 8வது. 9வது, இது இந்த ரெண்டையும் எழுதி போடல, ஏன் எழுதி போடல உங்களுக்கு தெரியும், அதுக்காக எழுதி போடல. 9வது இந்த வாரத்துக்கு, இந்த வாரத்துக்குரிய கடைசி துவா என்னன்னு சொன்ன, லா இலாஹ இல்லல்லாஹு வலா நஅபுது இல்லா இய்யாஹு லஹு நிஅமது வலஹு ஃபதுலு வலஹு ஸனாவுல் ஹஸன் லா இலாஹ இல்லல்லாஹு முக்லிஸீன லஹு தீன வலவ் கரிஹல் காஃபிரூன் என்பது அந்த துஆவாக இருக்கிறது. இந்த துஆ உங்கள்ல பல பேருக்கு மனப்பாடமா இல்லை இருக்காதுன்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் போர்டு எழுதி போட்டுக்கிறோம். அப்ப இந்த துஆவுடைய அழகான அர்த்தம் என்ன அர்த்தம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாருமே இல்லை, அனைத்து புகழும் அனைத்து அருள் கொடைகளும் அனைத்து கண்ணியமும் எல்லாமே அல்லாஹ்வுக்கே உரியது. காபிர்கள் எங்களை வெறுத்த போதிலும் நாங்கள் யாரை மட்டும் வணங்குவோம், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவோம் என்று இஸ்லாமிய ஏகத்துவமாகிய இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை சொல்லக்கூடிய அழகான துவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை பதிவு பண்றாங்க இமாம் முஸ்லிம். சஹீஹ் முஸ்லிம்ல வந்து 594வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வருது. இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாம் இந்த ஹதீஸ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஃபர்லான துலஹைக்கு பிறகு என்ன செய்வாங்க, இந்த துவாவை ஓதுவார்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது. அப்ப தௌஹீத் குர்ஆன் சுன்னா என்று சொன்னால் நீங்க வெறுமனே சத்தம் போட்டு ஆமீன் சொல்லியல, துப்பி இப்பி போடாம துளுகுறியல, அது ஹெல்கீர் மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி என்ன, ரசூல்லா துலுகைக்கு பிறகு என்னென்ன ஓதுனாங்களோ, அதுக்காரு பண்ணாங்களோ, திக்ரு பண்ணாங்களோ, துவா செஞ்சாங்களோ, எல்லாத்தையும் சேர்த்து பண்றது என்ன, அதுதான் குர்ஆன் சுன்னா என்ற அடிப்படையில இந்த துவாவை நீங்க மனப்பாடம் பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற துவாக்களை சொல்லுகிற போது சஹாபாக்கள் எப்படி போட்டி போட்டு அதை மனப்பாடம் பண்ணாங்களோ, அமல் பண்ணாங்களோ, அப்படி மனப்பாடம் பண்ணக்கூடிய அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என்கிற துவாவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வஅதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார் வஆகிர தாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.